ගරු සුජිත් සංජය පෙරේරා මන්ත්‍රීතුමා ඔබට විනාඩි 7ක කාලයක් තියෙනවා.
මුලාසරණ නුරුටගරු මන්ත්‍රීතුමියනි, ජනාධිපතිතුමා විසින් ඉදිරිපත් කරන ලද ප්‍රතිපත්ති ප්‍රකාශයෙන් නැත්නම් රාජ්‍යසන කතාව සම්බන්ධව අදහස් දක්වන්න අවස්ථාව ලබා දීම පිළිබඳව ඔබට මිට ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම අපි දැක්කා විශේෂයෙන්ම මේ වර්තමාන ජනාධිපතිතුමත් ඒ වගේ මේ ආණ්ඩුව පත් වුණාට පස්සේ මම හිතන්නේ අවස්ථා ගණනාවකදීම විශේෂයෙන් අවස්ථා පහකදී විතර වගේ මේ සභාව පාර්ලිමේන්තුව එහෙම නැත්නම් මේ පාර්ලිමේන්තුව කල් සැබැල්ලේ එහෙම නැත්නම් වාරාසවක ගන්න කටයුතු කරලා තිබුණා. ඒ වගේම වර්තමාන ජනාධිපතිතුමා පත් වුණාට පස්සේ මම හිතන්නේ තුන්වෙනි වතාවටත් එතුමා මේ පාර්ලිමේන්තුව වාරාසවන කරලා තමයි මේ රාජ්‍යසන කතාව පවත්වන්න කටයුතු කෙරුවේ. ඉතින් අපිට තියෙන ප්‍රශ්නේ තමයි මම දන්නා තරමින් මෑත ඉතිහාසයේ පාර්ලිමේන්තුව අවස්ථා ගණනාවක් තිබුණා. මේ නවවෙනි පාර්ලිමේන්තුව ඒ කොයිම පාර්ලිමේන්තුව අවස්ථාවකත් මේ තරම් වාරාවසාන කරන්න එහෙම නැත්නම් මේ පාර්ලිමේන්තුව කල්තබන්න කොයිම අවස්ථාවකත් කටයුතු කළා නැහැ කියලා තමයි මට මේ අවස්ථාවේදී කියන්න තියෙන්නේ. ඉතින් අද අපි මේකෙන් දකින්නේ මොකද්ද කරු මන්ත්‍රීතුමියනි, විශේෂයෙන්ම පැහැදිලිවම මේ හේතුව නිසාම අද මම හිතන්නේ විශාල වියදමක් දරන්න සිද්ධ වෙලා තියෙනවා. අද වුණත් ඔබතුමියට තේරෙනවා ඇති විශේෂයෙන්ම දැන් කෙරේද දවසේ තමයි මේක ගෙනාවේ. මේ දවස් තුනක් අද පාර්ලිමේන්තුව මම හිතන්නේ වැදගත් කරුණු කාරණා රාශියක් සාකච්ඡා කරන්න තියෙන එකේදී මේ විවාදය සම්බන්ධව තමයි අපි අද කාලේ නාස්ති කරන්න, ඒ වගේම අපේ මුදල් නාස්ති කරන්න කියලා මම කියන්න ඕනේ. ඉතින් ඒ වගේම අනිත් පැත්තෙන් ගත්තොත් එහෙම අනිත් බරපතල කාරණාව තමයි අපි දන්නවා දැන් මේ වාර අවසාන ගෙරුවා මන්ත්‍රීතුමියනි අපි දන්නවා වැදගත් කමිටු ගණනාවක් අහෝසි වෙනවා. අපි දන්නවා පහුගිය දවස්වල විශේෂයෙන්ම මේ රටේ සිදුවෙච්ච වංචාව සම්බන්ධව, ඒ වගේම දූෂණ සම්බන්ධව විශේෂයෙන්ම මන්ත්‍රීතුමියනි අපි දන්නවා විගණාධිපතිතුමා ගෙනෙන කරුණු, ඒ වගේම රාජ්‍යාධිපති සම්බන්ධව තියෙන චෝදනාවල් මේ හැම එකක්ම අපි දන්නවා කෝප් කමිටු, ඒ වගේම කෝපා කමිටු වල විභාගයට විමර්ශනයට ලක් වීම තිබුණා. ඒක පහසු දැක්කා මාධ්‍ය මගිනුත් දැක්කා කොච්චර වංචා දූෂණ මේ රටේ සිද්ධ වෙලා තියෙනවද කියලා. ඉතින් ඒවත් මං හිතන්නේ විභාග කරන එකත් අද එන හිටලා තියෙනවා. ඒ වගේම දැන් නැවත වරක් මෙවට නියෝජිතේ පත් කරන්න ඕනේ. ඉතින් මේක සම්බන්ධව නැවත වරක් ආයු විමර්ශන පටන් ගන්නකොට මං හිතන්නේ මේ පාර්ලිමේන්තුවේ කාලෙත් අවසන් වෙනවා. ඉතින් මේක තමයි හැවදාම සිද්ධ වුනේ. ඉතින් මම හිතන්නේ ජනාධිපතිතුමාට අවශ්‍යතාවයක් තිබුණා නම් මම දන්නා තරමින් එතුමාගේ ප්‍රතිපත්තිය හරි එහෙම නැත්නම් එතුමාගේ අදහස එතුමා කරන්න බලාපොරොත්තු වෙන දේ සම්බන්ධව ඕනතරම් අවස්ථාවල් තිබුණා මේ පාර්ලිමේන්තුවට ඇවිල්ලා කතා කරන්න. අපි දැක්කනේ දැන් අයවැය කරලා මාස දෙකක්වත් දැනේ කරු මන්ත්‍රීතුමියනි. අයවැය ප්‍රකාශය අවස්ථාවේදී එතුමා ප්‍රතිපත්තිය, එතුමාගේ වැඩපිළිවෙල, ඒ වගේම ඉදිරි වර්ෂවල කොහොමද මේ රට හදන්නේ කියන එක ගැන හොඳට කරුණු පැහැදිලි කරලා දුන්නා. නමුත් ඉතින් මේක නැවත වරක් ආයේ අපිට පුන පුනා කියන්න අවශ්‍යතාවයක් නැහැ. ඉතින් අපි දැක්ක හුඟක් වෙලාවට දැන් මේ සම්බන්ධව අදහස් උදා දක්වනකොට හැම කෙනාම කතා කරේ මොකද්ද මේ රට දැන් බංකොලොත්භාවයෙන් මිදලා, ඒ වගේ මේ රට හොඳ තත්ත්වයට පත් කරගෙන දැන් ජනාධිපතිතුම ඇතුළු මේ මන්ත්‍රී කණ්ඩායම යනවයි කියලා. නමුත් මේ කතා කරමු හුඟ දෙනෙකුට අමතක වෙලා තියෙනවා. මේ රට මේ තත්ත්වයට පත් කෙරුවේ කවුද? මේ රට මේ තත්ත්වයට බංකොලොත්භාවයට පත් කරන්න කටයුතු කරපු පිරිසම තමයි අද මං හිතන මහා උජාරුවෙන් කතා කරන්නේ. අද රටේ ජනතාවගේ ප්‍රශ්න ටික නිරාකරණය කරමින් අපි ඉදිරියට යනවා කියලා තමයි නිරන්තරයෙන් ප්‍රකාශ කරන්නේ. ඉතින් මෙතනදී අනිත් පැත්තෙන් චෝදනාවක් කරව ගන්න මන්ත්‍රීතුමනි, ජනාධිපතිතුමා මේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශය ගෙනෙනකොට විපක්ෂයේ මන්ත්‍රීවරු ටික පැනලා ගියයි කියලා. විපක්ෂයේ මන්ත්‍රීවරු ටික මේ සභාව වර්ජනය කරුවයි කියලා. මම කියන්න ඕනි ජනාධිපතිතුමා ප්‍රතිපත්ති ප්‍රකාශය ඉදිරිපත් කරන අවස්ථාවේ මේක වර්ජනය කරන්න හේතු කාරණා රාශියක් තියෙනවා. ඔබතුමියුණත් ධර්මනායකව දන්නවා මේ රටේ අපි දන්නවා ජනතාවට ජීවත් වෙන්න පුළුවන් කමක් නැහැ. රටේ ආර්ථිකය අද සම්පූර්ණයෙන්ම කඩා වැටලා තියෙනවා. ජීන වියද මහසූත්‍ර නැගලා තියෙනවා. මේ මන්ත්‍රීතුමලා මොන තේවල් කතා කරුවා වුණත් ඇත්තටම සැබෑ තත්ත්වෙට ගියහම හොඳටම තේරෙනවා ජනතාව මොනතරම් පීඩණයෙන් ජීවත් වෙන්නේ. පාසල් දරුවන්ට අවශ්‍ය කරන පොත්පත් ටික ගන්න පුළුවන් කමක් නැහැ. අද ආසියාවේ තියෙන ලොකුම විදුලි බිල ගෙවන්නේ කවුද? මේ ශ්‍රී ලංකාව අපේ ජනතාව. ඒ වගේම කර්මා නිෂ්පාදන ආර්ථිකය ගැන කතා කරනවා. ප්‍රතිපත්ති ප්‍රකාශවල කතා කරුවා. ඒ වගේම ගරු මන්ත්‍රීතුමියනි කොහෙද අද කර්මාන්ත ශාලාව පවත්වා ගන්න පුළුවන් කමක් තියනවද? කර්මාන්ත සුළු මධ්‍ය පරිමාණයේ කර්මාන්ත ශාලා ගණනාවක් දහස් ගණක් වැහිලා තියෙන අවස්ථාවක්. ඉතින් එවැනි අවස්ථාවක අපිට පුළුවන්කමක් පුළුවන් නැහැ ජනාධිපතිතුමාගේ මේ කතාවල් අහගෙන ඉන්න. ඒ විතරක් නෙමෙයි අපි දකින්නවා විශේෂයෙන්ම ජනාධිපතිතුමා දැන් අපි ඒවා සම්බන්ධ ජනතා විනී විපක්ෂයේ හැටියට. මොකද අපේ විපක්ෂයේ ප්‍රබල විපක්ෂය සජිත් ප්‍රේමදාස මැතිතුමා නායකත්වයෙන් සමගි ජන බලවේගය තමයි මේ රටේ ප්‍රබලම විපක්ෂය. ඒතර ගරු මන්ත්‍රීතුමනි අපිට අයිතියක් තියෙනවා ජනතා විනුවෙන් කතා කරන්න.
තව විනාඩි දෙකයි ගරු මන්ත්‍රී.
මම හිතන්නේ අර අලවතුල මන්ත්‍රීතුමාගේ විනාඩි තුනක් මම ඉල්ල ගත්තා. ලේකම් ඒකත් එක්කද? හරි මට තව විනාඩි එක තුනක් දෙන්න ගරු මන්ත්‍රීතුමනි. එතකොට දැන් අපි ඒ සම්බන්ධව කතා කරලා අපි විරෝධයක් පළ කරන්න යනකොට ප්‍රජාතන්ත්‍රවාදී ලෙස අපි අපිට තියෙන ජනතා විනුවෙන් අපි ඒව සම්බන්ධව කතා කරනකොට ඒව සම්බන්ධව රැස් වෙනකොට ඒවට පාර දෙන්න පහුගිය කාලේ කටයුතු කෙරුවා. මම හිතන්නේ අවස්ථාව ගන්නවා මේ දේ සිද්ධ වුණා. එදා විපස්සනායකතුමාට ප්‍රහාරයක් එල්ල කරන්න කටයුතු කරලා තිබුණේ 99 ට තමයි විපස්සනායකතුමා එදා බේරුණේ කඳුළු ගෑස් ප්‍රහාර වලින් සහ රබර් වෙඩි වුණ ඩෝලි ඉතින් ඒ අවස්ථාවෙත් අපි දන්නවා එතනදත් අපි දැක්කා එතුමා අපිට සලකපු ආකාරය කොහොමද කියලා ඒ වගේම අනිත් පැත්තෙන් එතුමා කතා කරලා කියන සියලුම දෙනාටම සම්බන්ධ වෙන්න කියලා ගරු මන්ත්‍රීතුමීනි එතුමා ආරාධනා කරනවා අපි බොහොම අගය කරනවා එතුමා අවස්ථාව ගන්නකොට අපිට ආරාධනා කෙරුවා පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු සියලුම දෙනා පක්ෂපාත බේදයෙන් තොරව එකතු වෙන්නේ කියලා නමුත් අපි අහනවා එහෙම එකතු වෙන්න කියලා අපි දැක්කනේ පහුගිය දවස්වල දැන් විපත්කට අරමුදල් ගිය අවුරුද්දේකේ දුන්නේ නැහැ ගරු මන්ත්‍රීතුමීනි ඉතින් මෙතනදී අපි දැක්ක දැන් මේ වසරේ එතුමාලා දෙන්න තීරණය කළා තියෙනවා ඒක පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ට මම හිතන්නේ ඉතිහාසයේ ඉඳන්ම හැමදාම ගරු මන්ත්‍රීතුමීනි මේක ලබා දුන්නා පක්ෂපාත බේදයෙන් තොරව ලබා දුන්නා මේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ට වෙනසක් නැතුව නමුත් දැන් මේ වතාව විතරක් අපි දැක්ක චක්‍රණයක දැන් නිකුත් කරලා තියෙනවා සම්බන්ධිකන කමිටිය සාකච්ඡා කරලා ඒකට යෝජනා ටික දාලා ඉවරලා එහෙම නැත්නම් ওই ගාමී කපිටු පිහිටවලා මේ යෝජනා ගණ්ඩේ කියලා ඒක ඒක කරන එක ඒකෙන් සම්පූර්ණයෙන් බලාපොරොත්තු වෙන්නේ මොකද්ද අර ආණ්ඩු පක්ෂ විපක්ෂයේ ඉන්න මන්ත්‍රීවරු ටික මේකෙන් ඉවත් කරන්න ආණ්ඩු පක්ෂයේ මන්ත්‍රීවරුගේ යෝජනා ටික අයින් කරලා මේ මේ ආණ්ඩු පක්ෂයේ ඉන්න මන්ත්‍රීවරු විතරක් මේ ටික ගන්න විපක්ෂය සම්පූර්ණයෙන් මේකෙන් අයින් කරන්න ඉතින් මෙතනදී මම හිතන්නේ සෑහෙන අසාධාරණයක් වෙනවා ඒ සමන් ගරු ජනාධිපතිතුමාට ඉදන්ද කැමති විශේෂයෙන්ම ඔබතුමා සහයෝගය ලබා ගන්න බලාපොරොත්තු වෙනවා නම් මේ සියලුම දිනාටම පක්ෂ විපක්ෂ ભેදයෙන් තොරව මේ විමධිගත අඩසර මේ මුදල් ටික අපිට ලබා දෙන්න කටයුතු කරන්න මොකද මේක මන්ත්‍රීවරුන්ගේ අයිතියක් මේක හැමදාම තිබුණ දෙයක් ඉතින් එහෙම තත්ත්වෙකුත් නැතිකොට කොහොමද අපි මේ සම්බන්ධ සහයෝගයක් ලබා දෙන්නේ අපි එතුමා ආරාධනා කරනකොට එතුමා පූර්වාදර්ශයකුත් දෙන්න ඕනේ හරිනම් අපිට මේ වැඩ කටයුතු අපි මේ දේ කරන්න ඕනේ කියලා ඉතින් අනිත් පැත්තෙන් ගත්තොත් එහෙනම් අපි දැක්කා පෞගි දසර මේ පාර්ලිමේන්තුවේම සම්මත කරපු මේ මේ සමාජ මාධ්‍ය ආවරණය කරන මේ පනත
අවසන් කරන්න ගරු මන්ත්‍රී
හොඳයි මන්ත්‍රීතුමනි ඒ සම්බන්ධව ඉතින් එතෙන්දී අපි අපේ යෝජනා ඉදිරිපත් කෙරුවා ඒ වගේම අධිකරණ යෝජනා වල තිබුණ සංශෝධන ඉදිරිපත් කරන්නයි කියලා නමුත් ඒව සම්බන්ධව තැකීමක් කෙරුවේ නැහැ ඒ ඔක්කොම පැත්තකට දාලා මේක සම්මත කරගත්ත ප්‍රජාතන්ත්‍රවාදී විරෝධී ලෙස පාර්ලිමේන්තුවේ හඬට කන් දෙන්නේ නැතුව ඉතින් එවැනි තත්ත්වයක් තියෙදි කොහොමද ගරු මන්ත්‍රීතුමනි මේ කටයුත්ත අපි සහයෝගයෙන් කරන්නේ ඒ නිසා අපි ඉල්ලා හිටින්ද කැමති මේ ඔබතුමිය ඇවිල්ලා මේ 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 ප්‍රතිපත්ති ප්‍රකාශ ඉදිරිපත් කළේ අවුත් ආරාධනා කෙරුවා වගේම ක්‍රියාවිනුත් අපිට ඒක පෙන්නලා දුන්නොත් අපිට ඉදිරි කාලෙදී යම්කිසි සහයෝගයක් ලබා දෙන්න පුළුවන් බොහොම ස්තුතියි
බොහොම ස්තුතියි ගරු රංජිත් බණ්ඩාර මන්ත්‍රීතුමා ඔබට විනාඩි 10ක කාලයක් තියෙනවා
මුලස්සන රෝඩේ ගරු මන්ත්‍රීතුමීනි අපි මේ දවස් කීපේ පුරාම ගරු ජනාධිපතිතුමා මේ සභාව අමතලා අලුත් සභාව ආරය සඳහා ඉදිරිපත් කළ විවිධ කාරණා සම්බන්ධයෙන් කරුණු සාකච්ඡා කළා. ඒ පිළිබඳව මා හිතනවා ප්‍රමාණවත් සාකච්ඡාවක් සිද්ධ වුණා. විශේෂයෙන් අපේ කැබිනට් අමාත්‍යවරු විපක්ෂයේ මන්ත්‍රීවරුන් මේ පිළිබඳව කරුණු දැක්වුවා. එනිසා මා ඒ සම්බන්ධයෙන් දීර්ඝ වශයෙන් සාකච්ඡා කරන්න කැමති නැහැ. නමුත් මෙරටේ සාමාන්‍ය පුරවැසියෙක් විදිහට පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක් විදිහට ශ්‍රී ලංකා පොදුජන පෙරමුණේ මතය පිළිගන්න කෙනෙක් විදිහට අදහස් කීපයක් ඉදිරිපත් කරන්න කැමතියි. ගරු මන්ත්‍රීතුමියනි මට මතකයි ඊයේ මේ සාකච්ඡාවට එක්වමින් ගරු උදේ ගම්මන්පිල මැතිතුමා එතුමා අර්ථ ශාස්ත්‍රය පිළිබඳ පසුබිමක් තියෙන කෙනෙක් එතම සඳහන් කළා අදත් ආණ්ඩුව බිලියන 8ක් ණයට ගන්නවා කියලා ඒ කතාව ඇත්ත අපි බිලියන 2ක් ණයට අරන් කටයුතු කරපු රටක් එතකොට අපි දැන් බිලියන 8ක් ගන්නවා එතකොට පහුගිය 365 දවසට අපි බිලියන 2920ක් විතර අරගෙන තියෙනවා. අපි ණය ගෙවන්නෙත් නැහැ. අපේ මහ භාණ්ඩාගාරයේ ලේකම්තුමා කිව්වා "ඔව් අපි කිව්වා අපිට සමහර ණය ගෙවා ගන්න පුළුවන්කමක් නැහැ කියලා. හැබැයි අපි කිව්වේ නැහැ රට බංකොලොත් කියලා. නමුත් අපි දැක්ක විශාල සාකච්ඡාවක් මේ පාර්ලිමේන්තුව තුලත් ඉන් පිටතත් මේ රට බංකොලොත් උනායි කියලා කතාවක් ආවා." මේක අපි නිවැරදි කරන්න ඕන. ඒකට හේතුව ණය ගෙවා ගැනීමට නොහැකි වීම සහ බැංක්‍රප්සි are two different concepts. මා විශ්වාස කරනවා අපේ මුදල් රාජ්‍ය අමාත්‍යවරුන් යම් කිසි දවසක මේ සභාව අමතලා මේ රටේ මහජනයාට මේ කාරණය පිළිබඳව කරුණු පැහැදිලි කරයි කියලා. අවාසනාවට ගරු මන්ත්‍රීතුමියනි, අපි ළඟ තවම මේ සාකච්ඡාවලදී සාකච්ඡා නොවිච්චි කාරණා කීපයක් තියෙනවා. පළවෙනි එක තමයි, තවම අපේ රටේ සාමාන්‍ය ජනයාගේ බත්පතට අලුතින් වෑංජන එකතු වෙන්නේ නැහැ. තිබ්බ වෑංජන ප්‍රමාණය අඩු වුණා මිසක්කා. මේකට ආහාර මිල උද්ධමනය කියලා ලොකු වචනයක් අපි පාවිච්චි කරාට ඇත්ත කතාව තමයි, අද මිනිස්සුන්ට තමන්ගේ එදිනදා ජීවිතය ගෙවා ගන්න විශාල අපහසුවක් අසීරුතාවයක් තියෙනවා. මේ කාරණය පිළිබඳව අපි හැමෝම සංවේදී වෙන්නට ඕන. මන්දපෝෂණය, විරැකියාව, තරුණ අසහනය, මේ සියල්ල පොදියක් විදිහට මේ රටේ සමාජ ආර්ථික දේහය වෙලාගෙන ඉන්නවා. අපි විශ්වාස කරන්නේ මේ ප්‍රශ්නවලට අපිට එකෙල්ලේ විසඳුම් නැති වෙන්නට පුළුවන්. නමුත් අපිට අවශ්‍යයි මේවට එක්තරා ආකාරයක හෝලිස්ටික් ඇප්‍රෝච් එකක්. මේ සියල්ල විසඳා ගැනීම සඳහා වන ක්‍රමවත් වැඩපිළිවෙළක්. ඔව්, අපි ඉඩම් බෙදනවා, ඔප්පු ලබා දෙනවා, ගමේ පාරවල් හදනවා. හැබැයි ගරු මන්ත්‍රීතුමීනි, මේවා පැච්වර්ක්. We need to have a holistic approach to capture these critical issues which we were not being able to address. අවුරුදු 75 මොනවාරි කරේ නැහැ කියලා මම නම් කියන්නේ නැහැ. හැබැයි අපි අවුරුදු 75ක කාල සීමාවක් තුළ නඩත්තු කරපු සමහර ප්‍රශ්න තියෙනවා. අදේ ප්‍රශ්න සීමාවෙන් එහාට ගිහිල්ලා මේ සීමාවෙන් එහා ගිය ප්‍රශ්නවලට අපි කවදද උත්තර දෙන්නේ? අපි අපේක්ෂා කරේ ගරු ජනාධිපතිතුමා මේ සභාව අමතද්දී මේ කාලයක් අපිට විසඳා ගන්නට බැරිව තිබුණු ප්‍රශ්නවලට යම් ආකාරයක ප්‍රවිෂ්ටයක් ලබා දෙයි කියලා. ඔව්, අපි ඔක්කොටම සතුටු වෙන්න පුළුවන් සමහර කාරණා තියෙනවා. සංචාරකයෝ ලංකාවට එනවා, අර වහලා තිබුණු කඩසාප්පු ඇරිලා තියෙනවා. සමහර වෙලාවකට අපිට ඕන නම් ලොකු ප්‍රබන්ධයක් රචනා කරන්නත් පුළුවන්. රට ගලවා ගැනීම සඳහා දියසෙන් කුමාරයෙක් පහළ වෙලා ඉන්නවා කියලා. හැබැයි ඇත්තට අපි මුණ දෙන්නට ඕන ගරු මන්ත්‍රීතුමනි. මේ ඇත්තට මුණ දෙන්න නම් මෙරටේ බඩගින්න, විරැකියාව, මන්දපෝෂණය, ආදායම් ව්‍යාප්ති විෂමතාව සහ අදටත් ගමට කැකිරි මන්ත්‍රීතුමනි, අපිට පුළුවන්කම ලැබෙන්න ඕන ගමටත් කිරි දෙන්න. එහෙම එකක් සිද්ධ වෙලා තියෙනවාද කියන කාරණය තමයි අපි විමසා බැලිය යුත්තේ. එනිසා අපි පාර්ලිමේන්තුවේ මේ රටේ මහජනතාව නියෝජනය කරනවා නම් මේ ප්‍රබන්ධවලට එහා ගිය ඇත්ත අවම වශයෙන් මේ සභාව තුළවත් සාකච්ඡා කරන්නට ඕනේ. ඒවට විසඳුම් හොයාගන්න මට දෙන්න, මම හොඳට කරලා පෙන්නන්නම් කියන කතාවෙන් ඔබට ගිහිල්ලා මේ රටේ මිනිස්සුන්ගේ ඇත්ත ප්‍රශ්න හඳුනාගෙන අපි කටයුතු කරනවා නම් තමයි අපි සැබෑ මහජන නියෝජිතය බවට පත් වෙන්නේ. ගරු මන්ත්‍රීතුමියනි, මේ සභාව තුළ ඉඩකඩ තියෙනවාද එවැනි සාකච්ඡාවන් වලට? අපි දකිනවා බොහෝ අවස්ථාවල අපි කරන සාකච්ඡාවන් කොහෙද යන්නේ, මල්ලේ පොල් ආකාරයේ සාකච්ඡාවන්. අපි දේශපාලන විරුද්ධවාදීන්ට මඩගාන, දේශපාලන විරුද්ධවාදීන් පච කරන, දේශපාලන විරුද්ධවාදීන් ඉලක්ක කරන මඩ ප්‍රහාරවලට තමයි මේ සභාව වැඩිපුර කාලයක් වෙන් කරන්නේ. ඒ නිසා අර්ථශාස්ත්‍රය පිළිබඳව අල්ප හෝ දැනීමක් තියෙන කෙනෙකුට තේරෙන එක කාරණයක් තියෙනවා. අපි ප්‍රබන්ධ කතා කොතරම් ලිව්වත් අපි තවම මේ ආර්ථිකය යහපත් දිශාවකට යොමු කරගෙන නැහැ. යහපත් දිශාවකට යොමු කරගත්තා නම් අපි දන්නවා trickle down process එක පහළට කාන්දු කරවීමේ ප්‍රතිවිපාකය මේ ආර්ථිකය තුල ඇති වෙන්නට ඕන. එහෙම පහළට කාන්දු වීමක් සිද්ධ වෙනවා නම් අපි මධ්‍ය ශක්තිමත් කරන්නට ඕන. ඒක තමයි අපි කියන්නේ දේශීය ආර්ථිකය ශක්තිමත් කිරීමේ වැදගත්කම. ඒක තමයි අපි කියන්නේ මේ ආර්ථිකයේ නිෂ්පාදන ආර්ථිකය පුළුල් කිරීමේ වැදගත්කම. ඒක තමයි අපි කියන්නේ මේ ආර්ථිකයේ ප්‍රසාරණය වීමට තියෙන ඉඩකඩ අපි සීමා නොකිරීම කියලා කිය.
ගරු මන්ත්‍රීතුමා තව විනාඩි දෙකයි.
නමුත් අවසනාවකට අපිට පෙනෙන්නේ නැහැ ගරු මන්ත්‍රීතුමනි මේ ආර්ථිකයේ ප්‍රසාරණය වෙන ආකාරයක් පිළිබඳව. අපිට කියන්න පුළුවන් අපි විදේශගත ශ්‍රී ලාංකිකයෝ වැඩිපුර ප්‍රමාණයක් ඉන්න ප්‍රමාණයට එකතු කරනවා. අපිට කියන්න පුළුවන් අපිට කියන්න පුළුවන්කම තියෙනවා අපිට මේ රටේ තියෙන සමහර ප්‍රශ්නවලට අපි උත්තර දුන්න කියලා. හැබැයි ගරු මන්ත්‍රීතුමනි මේ හැම එකක්ම ප්‍රබන්ද. ඇත්ත වසං කරලා සත්‍ය වසං කරලා අපි කටයුතු කිරීම. මේක තමයි ඉතිහාසය පුරාම අපි කරේ. අපි කියන්නේ මේ පාර්ලිමේන්තුව තුළ රැස්වෙන හැම පක්ෂයකම නායකයෙකුට වක්කීමක් තියෙනවා තමන්ගේ වැඩපිළිවෙල ඉදිරිපත් කරන්න. මහජනයාට කියන්න අපිට බලය දෙන්න මෙන්න මේක අපි කරනවායි කියලා. මේවා දේශපාලන ගොසිප් වලින් එහාට ගිහිල්ලා කරන්න ඕනේ වා. එනිසා ගරු මන්ත්‍රීතුමනි මා විශ්වාස කරනවා අපි විසඳාගත යුතු ප්‍රශ්න ඒ ආකාරයටම තබා ගනිමින් ප්‍රබන්ධ නිර්මාණය කරන තැනකට ඇවිල්ලා තියෙනවා. මේක අපි වහම නවත්තමු. ඔබතුමනි බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි ගරු හේෂ විතානගේ මන්ත්‍රීතුමා. ඔබට විනාඩි 8ක කාලයක් තියෙනවා.
ඉසුදී ගරු මූලස්තරමුට මන්ත්‍රීතුමියනි ගරු මහාචාර්ය අපේ රංජිත් බණ්ඩාරමැතිතුමාගේ අදහස් දැක්වීම පස්සේ කතා කරන්න ලැබීම ගැන සතුටු වෙනවා. එතුමාගේ ඒ විද්වත් ප්‍රකාශය තුළ අපි දැක්කේ එතුමාම ඡන්දේ දීලා පත්කල්ලේ වූ ජනාධිපතිතුමාගේ ක්‍රියාදාමය පිළිබඳ සමස්ත විවේචනයක් කියලා මට හැඟිච්ච එක. මම හිතන්නේ ඒක හොඳයි එතුමල්ලාටම තේරුම් යන්නේක. ඒ නිසා මම මේලාදි විශේෂයෙන්ම ගරු සභාපතිතුමියනි රතපුර දිස්ත්‍රික්කයේ මේ මොහොත වෙන විට අර පහුගිය කාලයේ තිබිච්ච දේශපාලන කාඩ කඩප්පුලි වැඩ නැවත ආරම්භ වෙලා තියෙනවා. පහුගිය කාලේ හැංගිච්ච හිටපු ඇමතිවරු දැන් පටන් ගන්න තියෙනවා. මේ දවස්වල රතපුර දිස්ත්‍රික්කයට අදාළ සමන් දේවාලේ නිලවරණය තියෙනවා. දැන් මේ නිලවරණය ජයග්‍රහණය කරගන්න ඇමතිතුමාට ඕන බස්නායි නිලවරේ පත් කරගන්න ප්‍රාදේශීය ලේකම්වරු දඩේම යනවා. මා නියෝජනයේ රතපුර දිස්ත්‍රික්කයේ ප්‍රාදේශීය ලේකම්වරු 3 දෙනෙක් අදිසියෙම කැඳවන රාජ්‍ය පරිපාලන අමාත්‍යංශයට කිසිම හේතුවක් නැහැ. ඇඹිලිපිටියේ ප්‍රාදේශීය ලේකම්වරයා වැඩ කරන්න පටන් ගත්ත විතරයි කැඳවන. මොකද එතුමල්ලාට අවශ්‍ය බස්නායක නිලවරයා පත් කරගන්න. ඉතින් තව මේ කාලකන්ණි විදියට වැටිච්ච මේ රට විනාශ වෙච්ච මේ රට නැවත වතාවක් ඇමතිවරුන්ගේ අවශ්‍යතාවයන් වෙනුවෙන් මේ රාජ්‍ය පරිපාලන අමාත්‍යංශයේ අගමැතිතුමාගේ යට තියෙන අමාත්‍යංශයේ ක්‍රියාත්මක වෙනවනම් මේ රට හදන්න පුළුවන් කියලා ඉවර වෙලා මං හිතන්නේ අර අර දැන් කතා කරපු මන්ත්‍රීතුමාලා ගන්නවනම් උත්සාහයක් ඉදේක තව සැරයක් ඉස්සෙල් එක වගේමයි කියන එක පැහැදිලි. ඊළඟ කාරණාව තමයි මේ ප්‍රාදේශීය ලේකම්වරු මාරු කරන්න උනන්දු වුණාට අපේ රත්නපුරේ ඇමතිවරු මන්ත්‍රීවරු අර හම්බන්තොට දිස්ත්‍රික්කයේ රත්නපුර දිස්ත්‍රික්කයේ යාකන ප්‍රධාන මාර්ගයක පාලමක් කඩා වැටලා තියෙන උලන්දා පාලම අමරවීර ඇමතිතුමා දන්නව ඇති. ඒ පාලම බලන්නවත් ඇමතිවරයෙක් එන්නේ නැහැ හදන්න තියා. දැන් දින ගණනාවක් යනවා කරු ඇමතිතුමා අඩුම ගානේ මේ වෙනුවෙන් විකල්ප පාලමක් හදන්නවත් උත්සාහ කරන්නේ නැහැ. හැබැයි තමන්ගේ වැඩේ කරගන්න උත්සාහ කරන නිසා අපි ඉල්ලීමක් කරනවා විශේෂ අමාත්‍යවරයා විදියට බන්දුළු ගුණවර්ධන ආචාර්ය බන්දුළු ගුණවර්ධන ඇමතිතුමනි කරුණාකර හැකියක්මනින් විකල්ප පාලමක් යොදලා උලන්දාව පාලම හරහා හම්බන්තොට දිස්ත්‍රික්කේ නැත ඇඹිලිපිටිය නගරයේ මිද්දෙනීර නගරයේ යාවෙන ප්‍රධාන මාර්ගයේ මිනිසුන්ට යන විකල්ප පාරකුත් නැහැ. ඒ නිසා ඒ වෙනුවෙන් අවශ්‍ය කටයුතු ගන්න කියලා. ඒ වගේම අපිට පේනවා මේ දවස්වල දැන් මේ පාර්ලිමේන්තු සැසිවාරයක් තිබු එකේ අරමුණ මොකක්ද කියලා නම් මම දන්නේ නැහැ. මට තේරෙන්නේ නැහැ. නමුත් පාර්ලිමේන්තු සැසිවාරය ඇතුළේ අතිගරු ජනාධිපතිතුමා ප්‍රකාශයක් කරා. මේ ප්‍රකාශයත් එක්කම වටපිටාවේ නිකන් පේනවා මැතිවරණයකට මූණ නොදී කොහොමද මේකෙන් ගැලවිලා යන්නේ. කොහොමද මේකෙන් ලිස්සල යන්නේ? මේ සමගි ජන බලවේගය අර පැත්තෙන් ජනතා විතුන ජාතික ජන බලවේගය මේ බීතිකාව නිර්මාණය වෙනකොට මොකද්ද කරන්න කියන එකට දැන් එක එක විකල්ප වෙනවා. අපිට පේනවා දැන් කතාවල් යනවා මේ ජනාධිපති ධූරේ අහෝසි කළ යුතුයි. විධායක ජනාධිපති ධූරේ අහෝසි කරන්න අවශ්‍ය ක්‍රියාමාර්ග ගන්න ලහිලා ඊයේ සමහර වෙලාවට සූදානම් වෙනවා කියලා අපි රටේ ජනතාවට එක දෙයක් කියනවා. මේ රටට ආදරේ නම් මේ වත්මන් පාලකයෝ මේ වෙලාවේ දැන් මේ ජනාධිපති ධූර අහෝසි කරලා එක එක සෙල්ලම් දාලිවර වෙලා තමන්ගේ බලය තවදුරටත් රඳවා ගන්න විකල්ප වලට එනවනම් මං හිතන සමග ජන බලවේගයේ විදියට අපි ඒ විකල්පමය ඔවුන්ගේ බලය ආරක්ෂා කරගන්න ව්‍යාපෘති වලට සහයෝගය දක්වන්න සූදානම් නැහැ කියලා. ඒ වගේම තව යන ආණ්ඩු හදන්න මන්ත්‍රීවරු විපක්ෂෙන් සල්ලි දීලා හරි වෙන වෙන අර පරණ ක්‍රමයට ආපහු ගන්න සමහර වෙලාවට සමහර අවස්ථාවලදී සමගි ජන බලවේගයට ප්‍රහාර එල්ල කිරීමේ අරමුණින් වෙන වෙන දේශපාලන ප්‍රවේශන් වලට ආණ්ඩුවේ හයිය දීලා ආණ්ඩුවේ සහයෝගය දීලා ආණ්ඩුවේ අවශ්‍යතාවය වෙනුවෙන් සමගි ජන බලවේගය දියාරු කිරීමේ ව්‍යාපෘති කීපයක් ක්‍රියාත්මක වෙලා තියෙනවා. ඒ නිසා අපි කියනවා අපි ඕන දෙයකට මූණ දෙන සූදානම්. ඒ මූණ දෙන ගමන් අපි කියනවා මේ හැම දෙයක්ම මේ රටේ මිනිස්සු දැකලා තියෙනවා. මේ හැම දෙයක්ම මහින්ද රාජපක්ෂ මහත්තයා කරලා තියෙනවා. ඒ කරපු විපාක විඳින්න ඉන්න ජනතාවට ආපහු සැරයක් පරණ දේවල් කරන්න මත හදන්න උදව් කරාට මං හිතන්නේ ඒක ප්‍රයෝජනවත් වෙන එකක් නැහැ. ඒසා අපි කියනවා ටින් එකක් ගෙනහලා නැත්නම් ටින් නම්බර් එකක් දීලා මේ රටේ තරුණ පරපුර තමන්ගේ අවශ්‍යතාවය නැත්නම් තමන්ගේ කැමැත්ත අනුව බදු ගෙවන මේ බදු ජාලයට එකතු වෙන්න කියන අරමුණක් ඇතුව මේ රටේ පාලකයෝ කටයුතු කරයි කියලා රටේ මිනිස්සු හිතන්නේ නැහැ. එහෙම හිතනවා නම් අපි අහනවා අපේ කැබිනට් ඇමතිතුමෙක් ඉන්න මෙතන ඔබතුමා ඉන්න කැබිනට් එකේ මේ තීන්දුව ගන්නකොට අඩුම ගානේ හෘද සාක්ෂිය තියෙන ඇමතිවරයෙක් කියන්න ඕන මේ රටේ තරුණ තරුණියට බදු ගෙවන්න කියන්නේ ඉස්සෙල්ලා මේ රටේ වෙලා තියෙන මහා වංචාවල් ටිකට උත්තර හොයන්න. මේ රටේ මා දේශපාලනච්චෝ සම්බන්ධ වෙලා වෙච්ච වංචාවලින් බිලියන ගාණක් මේ රටට අය වෙන්න තියෙද්දි රටේ තරුණයට කියන උඹ ලේස්තුයන් බදු ගෙවන්න නැත්තම් උඹට විරුද්ධව අපි අධිකරණ ක්‍රියාමාර්ග නීතිමය ක්‍රියාමාර්ග ගන්නවා කියලා. අපි නිකන් මතක් කරලා දෙන පුළුවන් නම් මේ රටේ සීනිබදු වංචාව වහලා දාන්න හදනවා කෝටි 1500යි. හෙජින් ගිවිසුම හරහා කෝටි 900ක්. දිවිනැගුම ව්‍යාපෘති හරහා කෝටි 295ක්. සිරිලිය මැතිනියගේ ගෙනු මහරා කෝටි 7000 මම අවසන් කරන තව විනාඩියකින් හෙල්ප් නම්බර් කෝටි 2200ක් දැන් මේව මතකත් නැහැ කරු ඇමතුමා ඔබතුමාට මතක් වෙන ඇති සූර්යා ක්‍රිකට් ක්‍රීඩාංගණය හම්බන්තොට ඔබතුමා තැමතිවරේ කම්මන්තොට මෙලෝ වැඩක් කරප නැති ඒ ව්‍යාපෘතියක් වැඩන්නේ හොරගම් කරලා තියෙන කෝටි 500ක් මේ සල්ලි ටික අය කරගන්න වචනයක් කතා කරන්න නැති වත්මන් ජනාධිපතිවරයා අද රටේ ජනතාවට තරුණයට කියනවා උඹ ලේස්තුයන් බදු ගයන් ඒ නිසා මේ විදියට පරණ පිළුණු වෙච්ච දේශපාලන මතත් එක්ක තමන්ගේ අවස්ථාව වෙනුවෙන් මේ රටේ ඡන්දදායකයා පාවිච්චි කරන්න මෙවර ඉඩ දෙන්නේ නැහැ. ඒක තේරිච්ච ඉඳ තමයි රංජිත් බණ්ඩාර මහාචාර්යතුමා අද රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාට විරුද්ධව මේ වෙලාවේ ප්‍රකාශයක් කරේ. නිසා අවසාන වශයෙන් කියනවා ගරු සභාපතිතුමනි රටේ ජනතාව දේශපාලන වශයෙන්ද අද සවිඥානිකව මේ හොරුරැල ආරක්ෂා කරන කණ්ඩායම එළවල දාන කටයුතු කරනවා. ඒ වෙනුවෙන් සමගි ජන බලවේගය අපිත් රටේ ජනතාවට හයියක් වෙනවා කියමින් මගේ වචන කීප අවසන් කරමි.
බොහොම ස්තුතියි ඔනරබල් ජීවන් තොණ්ඩමන්. You have ගරු මහින්ද අමරවීර අමතිතුමා.
ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමියනේ මේ මම දිගට අදහසක් නෙවෙයි කෙටියෙන් කියන්නේ අර තරුණයන්ට බදු ගෙවන්න කියලා බල කිරීමක් කියන එක ඒක මේ වැරදි අර්ථකථනයක් වෙනවා. එහෙම නෑ මේක ලියාපදිංචි වෙන්න කියලා තිබුණ. නමුත් එතන ප්‍රශ්න තියෙන නිසා ඒක දැනටමත් කල් දාලා තියෙන්නේ. එහෙම මේ තරුණයන් බය වෙන්න අවශ්‍යතාවයක් නැහැ. බදු ගෙවියේ බදු ගෙවන ප්‍රමාණය වැඩි කරගන්න කටයුතු කරනවා මිසක් මේ සාමාන්‍ය මිනිස්සු මේකට අහු කරගන්න බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. ඒ වගේම කඩිනමින් මේක කරන්න බලාපොරොත්තුවකුත් නැහැ කියන එක කියන්න කැමතියි. එතන අඩුපාඩු සම්පූර්ණ කරගත්තට පස්සේ මේ ක්‍රියාවලියට යනවා මිසක් දැනට ඒ ගැන තීන්දුවක් අරගෙන නැහැ දිනවා.
ස්තුති ගරු ඔනරබල් ජීවන් විත් තොණ්ඩමන්. You have 15 minutes.
Thank you. சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, முதலாவது விஷயம், எல்லாருமே போன வருஷம் பாடின அதே பாட்டு தான் இன்னைக்கும் பாடிட்டு இருக்காங்க. அதாவது ஜனாதிபதி வந்து இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு கட்டுப்படுத்துறாரு.
ஆர்டர் ப்ளீஸ். ஹேஷவித்தானங்கே டு தி சேர்.
ගෞරවමත්වන් කතා කරා.
நன்றி ගෞරව உறுப்பினர் அவர்களே. சோ யார் எவ்வாறான விஷயங்கள் கூறினாலும் உண்மையான விடயம் வந்து 54% இருந்த பணவீக்கம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 6.5% குறைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இந்த பெட்ரோல் விலை, அதே மாதிரி கேஸ் விலை, அது மட்டும் இல்லாம ஏனைய பொருட்களின் விலைகள் அதிகரிச்சுட்டே இருக்குன்னு எல்லாருமே பிரச்சாரத்தை கொண்டு போறாங்க. உண்மையான விஷயம் தான், ஆனா நாங்களும் அதை குறைக்கதான் பாக்குறோம். ஆனா உண்மையான நிலவரம், நாட்டை வந்து ஒரு தெளிவான இடத்துக்கு கொண்டு வந்தது தான் அதெல்லாம் நாங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த விலை அதிகரிப்பை பத்தி பேசுறோம், ஆனா இன்னைக்கு ஒரு பேசாத ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு இதெல்லாம் இருக்கு நாட்டுக்குள்ளார. ஆரம்பத்துல இது எல்லாமே இல்லை, எல்லாருமே நம்ம எல்லாரும் ரோட்ல தான் இருந்தோம். ஆனாகவே அதை பத்தி நான் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பல. சில முக்கியமான விடயங்கள் பத்தி இங்க பேசலாம்னு நான் முடிவெடுத்திருக்கேன். குறிப்பா சொல்லணும்னா, ஜனாதிபதி அவர்களோட கொள்கை உரையின் போது ஒரு விஷயம் தெளிவா சொல்லியிருந்தாரு, கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேலான குடும்பங்களுக்கு வந்து காணி உறுதி பத்திரம் வழங்குறதா. இந்த இதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து அமைச்சியை பாரம் எடுக்கும்போது, அதாவது ஜனவரி 19, 2023 நான் அமைச்சி பொறுப்பை பாரம் எடுக்கும்போது நாங்கள் வந்து ஒரு தீர்மானம் எடுத்தோம், நானும் என்னோட குழுவினர்களும் எடுத்த தீர்மானம் என்னன்னா, இந்த தோட்டப்புறத்தில் வாழ்ற மக்கள், தோட்டப்புறத்தில் வாழ்ற குடும்பங்களுக்கு நாங்கள் வந்து நிரந்தரமான தீர்வை கொடுக்க தான் பார்க்குறோம். தற்காலிகமான தீர்வு சலுகை அரசியலும் நாங்கள் கையாள மாட்டோன்னு ஒரு உறுதியாக நாங்கள் ஒரு திட்டமிட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த நிரந்தரமான தீர்வுகள் எடுக்கணும் அந்த எண்ணத்துக்கு அடியில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 குழு நாங்கள் உருவாக்குறோம். இந்த 7 குழுகளையும் பார்த்தீங்கன்னா, அது வந்து வீடமைப்பு, அது போல காணி சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ள ஒரு குழு இருக்கு, அதே மாதிரி சுகாதாரம், கல்வி, குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு விடயங்கள், அது மட்டும் இல்லாமல் உணவு பாதுகாப்பு, அது சம்பந்தமான விஷயங்களை ஆராய்ந்து ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த செயற்குழுவை நியமிச்சிருக்கோம். இப்போ நான் சொன்ன விடயங்களுக்கு ஒரு தீர்வு கிட்டத்தட்ட ஒரு 75% நாங்கள் எடுத்துட்டோம். அது அமுல்படுத்துறதுல தான் இருக்கு, அதுவும் கூடிய சீக்கிரம் பண்ணுவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் ஒரு விஷயத்துக்கு நாங்கள் வரும்போது நாங்கள் எல்லாருமே ஒரு இடத்துல நாங்கள் சிக்கணும், அதாவது இந்த வீடமைப்பு மற்றும் காணி சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த பெருந்தோட்ட பகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி தீர்க்கிறது. இப்போ குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம வந்து இந்த வீடமைப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த வீடமைப்பை பொறுத்த வரைக்கும் 2014 நம்மளுக்கு 4000 இந்திய வீடு திட்டம் கிடச்சிச்சு. அதுக்கு நான் வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இதை அமுல்படுத்துகிற முன்னால் அமைச்சருக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல நான் யாரையும் விமர்சனம் செய்யலை, யதார்த்தத்தை சொல்கிறேன். இந்த 4000 வீடுகள் வந்து கூட இன்னைக்கு 2024 கிட்டத்தட்ட 10 வருஷம் நம்ம எடுத்தோம் இந்த 4000 வீடுகளை முழுமையாக முடிக்கிறதுக்கு. ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னால் தான் நாங்கள் முடிச்சிருக்கோம். மின்சார வசதி, நீர் வசதி, வீதி வசதி உள்ள வீடுகள், இன்னொரு 6 வீடு திட்டங்கள் தான் இருக்கு, அதையும் நாங்கள் கூடிய சீக்கிரம் திறந்துருவோம். ஆனால் இந்த 10 வருஷத்தில் மலையக மக்களின் ஜனத்தொகை வந்து 4000 குடும்பங்கள்ல அதிகரிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 4000 வீடுகளை கட்டி கூட எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் நான் இதில் நான் யாரையும் குறை சொல்லலை, யதார்த்தத்தை தான் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு 2-3 வருஷமா எல்லாருக்குமே தெரியும், அது கொரோனாவா இருக்கட்டும் இல்லாட்டி பொருளாதார நெருக்கடியா இருக்கட்டும், ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்தோம். மலையக பகுதிகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 30% குழந்தைகளுக்கு தான் சுத்தமான முழுமையான கல்வி வாய்ப்புகள் கிடைக்குது. சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் 40% தான் கிடைக்குது. இதெல்லாம் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு அப்புறம். அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி முடிக்கலாம்னு சிந்திச்சுட்டு இருந்தோம். இதுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த வீடமைப்பு. இப்ப இந்த 3 வருஷத்துல இன்னொரு இடத்துலையும் அடி வாங்கணும். இந்த வீடமைப்பு, இந்த 10000 வீடமைப்பு திட்டம், இது வந்து 2017 அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனாலும் கிட்டத்தட்ட இந்த பொருளாதார நெருக்கடி, அது மட்டும் இல்லாம ஏனைய பிரச்சனைகள்னால ஒரு 6 வருஷம் தள்ளி போயிருக்கு. ஆனா நான் வந்து பெருமையாகவும் சொல்றேன், மகிழ்ச்சியாகவும் சொல்றேன், எதிர்வரும் 19ஆம் தேதி நாங்க வந்து இந்திய அரசாங்கத்தின் ஊடாக கிடைக்கிற நிதியுதவி மூலியமா, இலங்கை அரசாங்கம் மூலியமா கூட நாங்கள் வந்து இந்த 10000 வீடு திட்டத்தை அமுல்படுத்துறோம். அதில் வந்து முதல் கட்டமாக 1300 வீடு திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துறோம். இந்த 1300 வீடுகளை பொறுத்த வரைக்கும் இது முதல் கட்டம் தான். 2வது மற்றும் 3வது கட்டம் ஏனைய சில மாதங்களில் அறிவிப்போம். ஆனால் நாங்கள் வந்து பேர் போடுறதுக்காண்டி ஒவ்வொரு இடத்துல போய் நாங்கள் அடிக்கல் நாட்டி விழா கொண்டாடி மக்களோட வரிப்பணத்தை நாங்கள் கிடைக்கணும்னு விரும்பல. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 1300 வீடுகளுக்கு ஒரே நாளில் நாங்கள் அடிக்கல் நாட்டி எதிர்வர ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளார நாங்கள் முடிச்சு கட்டாயம் நிறைவேற்றணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்தில் பாக்கி இருக்க 8700 வீடு திட்டமும் போக ஆரம்பிக்கும். எனக்கு ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் கட்டாயம் சொல்லி ஆகணும், ஏன்னா நாங்கள் வந்து இந்த அமைச்சியை பாரம் எடுக்கும் போது எந்த விதமான நிதியுதவியும் இல்லை. அப்படி இருந்த பட்சத்துல கூட இன்னைக்கு நாங்க 4000 வீடு திட்டத்தை முழுமையா முடிச்சு மக்கள் கை மக்கள் பாவனைக்கு ஒப்படைச்சிருக்கோம். ஆனாலும் இந்த 10000 வீடு திட்டம் வந்தாலும் மொத்தமா 14000 வீடுகள் மலையகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்திய அரசாங்கம் மூலியமா. இலங்கை அரசாங்கம் மூலியமா கடந்த 30 வருஷத்துல கிட்டத்தட்ட 44000 வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. ஆனாலும் எங்களுக்கு தேவையான வீடுகள் மொத்தமா மலையகத்துல வாழ்றது 251000 குடும்பங்கள். இந்த 230000 251000 குடும்பங்கள் அப்படி இருக்கும்போது 65000 வீடுகள் 66000 வீடுகள் முழுமையா கட்டப்பட்டிருக்கு. பாக்கி இருக்க மக்களுக்கு இந்த வீட்டு பிரச்சனை இன்னும் நடைமுறையில தான் இருக்கு. அதனால்தான் நாங்க சிந்திச்சோம் எப்படி இதை முடிக்கலான்னு. எங்களுக்கு வந்த ஒரே ஒரு தீர்வு காணி உரிமை. மக்களுக்கு இந்த காணி உரிமையை வழங்கினா கட்டாயம் இதுக்கு ஒரு தீர்வு எடுத்துற முடியும். இப்ப சமீபத்தில் சிபிஐ சென்டர் ஃபார் பாலிசி ஆல்டர்னேட்டிவ்ஸ் அவங்க மூலியமா நடத்தின சர்வேல கிட்டத்தட்ட இந்த நாட்டில் வாழ்ற 85% மக்கள் வந்து ஆதரவு தந்திருக்காங்க மலையக மக்களுக்கு வந்து காணி உரிமை வழங்கியாகணும். பாக்கி 15% வந்து குருடங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் காணி உரிமை வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட சமூகத்துக்கு அடிப்படை தேவை. இதை நாங்க வந்து ஒரு தானமா நாங்க கேட்கல. காணி உரிமையை வந்து ஒரு உரிமையா தான் நாங்க கேட்கறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 200 வருஷம் இந்த நாட்டுக்காட்டி மக்கள் உழைச்சிருக்காங்க. இந்த 200 வருஷத்துல பல்வேறு கஷ்டங்களை மக்கள் சந்திச்சிருக்காங்க. அபிவிருத்தி மட்டும் இல்லை, அதை தவிர ஏனைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. 1964 மக்களை வந்து நாடு கடத்தி இருக்காங்க. 5,25,000 பேர் மக்கள் நாடு கடத்துறேன்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட 221,000 பேர் நபர்களை நாடு கடத்தி இருக்காங்க. இன்னைக்கு அங்கேயும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஒரு பாராளுமன்ற அமர்வுல நுரேலி மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்துற பாராளுமன்ற உறுப்பினர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அது நான் சொன்ன விஷயத்துக்கு எதிராக சொல்லியிருந்தார். நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம வந்து முழுமையா இலங்கை பிரஜைகள் ஆகணும்னா 1964 இங்கிருந்து நாடு கடத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்தாகணும் திருப்பி நாட்டுக்கு வர்றதுக்கு. இன்னைக்கு அவர் அங்க போய் நிலைமையை பார்க்கல, அவருக்கு அந்த விஷயம் தெரியாது, மக்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு வார்த்தை பாவச்சாரோ அதை நான் இன்னைக்கு வன்மையா கண்டிக்கிறேன். அவர் பாவச்ச வார்த்தை என்னன்னா, இங்கே நம்ம பிச்சைக்காரங்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். அது ஒரு தவறான விஷயம், அதை என்னால ஏத்துக்க முடியாது. இன்னைக்கு மக்கள் வந்து மானத்தோடையும் மரியாதையோடு இருந்தா வாழணும்னு நினைக்கிறாங்க, தவிர யாரும் பிச்சைக்கணும்னு நினைக்கல. இன்னைக்கு இந்த காணி உரிமை கேட்கறது கூட நாங்க பிச்சை கேட்கல, எங்களுக்கு சேர வேண்டிய கடன் அதை தான் நாங்க கேட்கலாம். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில மக்களுக்கு காணி உரிமை கொடுக்கறதுல அவ்வளவு எதிர்ப்பு இருக்கு. ஆதரவுக்கு எத்தனை பேர் வராங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு நாங்க தனியா நின்று சண்டை போட்டுட்டு இருக்கோம். சிவில் சமூகங்கள் அனைவருமே 1990 இருந்து சண்டை போட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கட்டாயம் எங்களுக்கு ஏனைய கட்சிகள் கட்சி தலைவர்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. இந்த காணி உரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னைக்கு 11 மணிக்கு ஒரு கலந்துரையாடல் நடந்துச்சு பிரதமர் அவர்களின் செயலகத்தில். அந்த கலந்துரையாடல அனைத்து அதிகாரிகள் வந்திருந்தாங்க, பெருந்தோட்ட நிறுவனங்களும் வந்திருந்தாங்க. இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, பெருந்தோட்ட நிறுவனங்கள் சொல்றாங்க, இல்ல எங்களால மக்களுக்கு இந்த காணி உரிமை வழங்குறதை எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறோம் கேட்டா, ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தொழிலாளிகளாவே மட்டும்தான் இருக்கணும். காணி உரிமை வழங்கிட்டு அவங்க தொழிலாளர் ஸ்தானத்துல இருந்து மேல வந்துருவாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு சிந்தனையை வச்சுக்கிட்டு நம்ம நாட்டை முன்னால கொண்டு போக முடியாது. அது மட்டும் இல்லாம கௌரவ உறுப்பினர் அவர்களே அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, இந்த மக்களுக்கு நாங்க வந்து காணி உரிமை வழங்கினா அப்புறம் எங்களோட தோட்டத்துல வந்து வேலை செய்யறதுக்கு ஆளுக இருக்குமான்னு தெரியல. ஆனாலும் நாங்க அதுக்கு திருப்பி சொன்னோம், அங்க மக்கள் இன்னைக்கு தோட்டத்துல வேலை செய்யாத காரணம், ஏன்னா மக்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. மக்களை வந்து மாடுகளை விட மோசமா மதிக்கிறாங்க. ஆகவேதான் இன்னைக்கு ஒரு காலத்துல 6,60,000 இருந்த தோட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை இன்னைக்கு 1,15,000 வந்திருக்கு. அது ஒன்றும் ஒரு கீழ்த்தரமான வேலை கிடையாது, கீழ்த்தரமான தொழில் கிடையாது. அதுக்கு தேவையான மரியாதையும் அங்கீகாரத்தையும் கொடுத்தா கட்டாயம் அந்த தொழில ஈடுபட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்து தோட்டப்புறங்களை விட்டு மக்கள் வெளியே வராங்க. அதுக்கு அதுலயும் சில பேர் அறிவாளித்தனமா சொல்லுவாங்க, இல்ல இன்னைக்கு படிச்சு மேல வந்திருக்காங்க. அந்த கல்வி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு, ஆனாலும் அதையும் தாண்டி நிறைய பேர் கஷ்டப்பட்டு இன்னைக்கு படிச்சு சாதிச்சிருக்காங்க. ஆனா இதுல நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். சமீபத்துல சவுதியில ஒரு மலையகத்தில இருந்து ஒரு பெண் சவுதியில வீட்டு வேலைக்கு போயிருந்தாங்க. வீட்டு வேலைக்கு போய் அவங்களை ரொம்ப துன்புறுத்தி இன்னைக்கு அவங்க கேச நாங்க பேசி சண்டை போட்டு அவங்களுக்கு நிவாரணத்தை வாங்கி கொடுத்துருக்கோம். ஆனாலும் அவங்க ஏன் அவங்க வீடு அவங்க சொந்த ஊரு அவங்க குழந்தைங்க அதெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா அங்க தோட்ட தொழில் வேலை வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இவங்க ஏன் நாட்டை விட்டு வெளியே போய் கஷ்டப்படணும்? ஏன்னா அவங்க செய்யற தொழில மரியாதை கிடையாது, அவங்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, சரி நீங்க காணி வழங்குறதுனா வழங்குங்க, ஆனா அவங்க வித்துட்டு ஓடி போயிருவாங்க. வித்தா விக்கட்டும். நாளைக்கு இந்த பெருந்தோட்ட நிறுவனங்களோட முகாமையாளர்கள் அனைவரும் இருக்காங்க, அவங்க கிட்ட நான் போய் சொல்ல முடியுமா உன் காணியை நீ விற்கக்கூடாதுன்னு? அது எப்படி? அவங்களுக்கு ஒரு சட்டம், பெருந்தோட்டத்துறைக்கு ஒரு சட்டம். விற்கிறாங்களோ இல்லையோ அது அவங்களுக்கு சேர வேண்டிய காணி, கட்டாயம் சேர்ந்தா ஆகணும். அதுக்கு எந்த கும்பனாலையும் வந்து சொல்ல முடியாது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். அதை விட ஒரு வேடிக்கையான விஷயம், பெருந்தோட்ட நிறுவனங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இந்த காணி உரிமையை பொறுத்த வரைக்கும் காணியை நீங்க கொடுங்க, ஆனா அந்த காணி உறுதி பத்திரம், அதாவது மக்கள் அந்தந்த குடும்பத்துக்கு சேர வேண்டிய காணி உறுதி பத்திரத்தை நீங்க பெருந்தோட்ட நிறுவனங்கள் கையில கொடுங்க, அப்பதான் நாங்க வந்து தோட்ட தொழிலுக்கு இன்னும் மக்களை சேர்க்க முடியும். இது ஒரு வேடிக்கையான விஷயம் தான். ஏன்னா நான் வந்து அப்ப தெளிவா எடுத்து சொன்னேன் பெருந்தோட்ட நிறுவனங்கள் கிட்ட, இன்னைக்கு வந்து பெருந்தோட்ட பகுதி வந்து 2,04,000 ஹெக்டர் இருக்கு. 2,04,000 ஹெக்டர்ல 40,000 ஹெக்டர் வந்து அன்யூஸ்ட், 40,000 ஹெக்டர் வந்து தரிசு நிலங்கள். ஆனா இதுல மக்கள் இந்த குடும்பங்களுக்கு காணி கிட்டத்தட்ட 2,00,000 குடும்பங்களுக்கு, 2,00,000 குடும்பங்கள், 1,76,000 இருந்து 2,00,000 குடும்பங்களுக்கு கௌரவ உறுப்பினர் அவர்களே காணி உரிமை வழங்குறதுக்கு அந்த 40,000 ஹெக்டர்ல வெறும் 10% தான் போகும், கிட்டத்தட்ட 10%. மொத்தமா பாத்தீங்கன்னா கூட இந்த 2,00,000 குடும்பங்களுக்கு பெருந்தோட்ட பகுதியில் காணி வழங்குறதுக்கு 4,777 ஹெக்டர், அவ்வளவுதான் போகும் 2,05,000 ஹெக்டர்ல. சோ அப்படி இருக்கும் போது எந்த விதமான பிரச்சனையும் தரத்துக்கு நான் ஒன்னும் தேயில பூமியை கேட்கல, அது இலங்கை அரசின் சொத்து, நான் அது சம்பந்தமா எந்த விதமான விவாதமும் முன்வைக்கல. நாங்க இது வரைக்கும் ஹவுசிங் ப்ராஜெக்ட் பண்ண கூட நான் தேயில ஒரு தேயில கண்டு நான் எடுத்திருக்கேன், நீங்க சொல்லுங்க. ஏன்னா அது மூலியமா மக்களுக்கு வருமானம் வருது, நாட்டுக்கு ஒரு வருமானம் வருது, அதை நான் கிடைக்கணும்னு நான் விரும்புறேன். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு மக்கள் அந்த லயத்துல வாழ்றாங்க, அந்த லயத்துல ஒரு டாய்லெட் கட்ட கூட அவங்களுக்கு அனுமதி கிடையாது. எங்களுக்கு 35,000 டாய்லெட் தேவை, அடிப்படை வசதி, அந்த டாய்லெட் கட்ட கூட அனுமதி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த காணி உரிமை கிடையாது. இன்னைக்கு நிறைய தோட்ட தொழிலாளர்களோட குழந்தைங்க வந்து வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க, நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. 4 பேர் வந்து பெருந்தோட்ட பகுதியில இருந்து 4 பேர் நாசால வேலை செய்யறாங்க, இதே கஷ்டத்துல படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து. அதே மாதிரி 35 பேர் வந்து எனக்கு யூரோப்ல இருக்க பெரிய கம்பெனிஸ்ல டைரக்டரும் ஹை பேயிங் ஜாப்ஸ்ல இருக்காங்க. ஆனா நம்ம கண் பார்வையை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க எல்லா உறுப்பினருக்கும், எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் சேர்த்தா நான் சொல்றேன், எல்லார் கண் பார்வையை பொறுத்த வரைக்கும் தோட்ட தொழிலாளர், மலையக தமிழனா தோட்ட தொழிலாளர் எங்களுக்கு வறுமை மட்டும்தான் தெரியும், அதை தவிர நம்மளுக்கு எதுவும் தெரியக்கூடாது. நன்றி உறுப்பினர் அவர்களை, கடைசியில நீங்க போட்டுட்டீங்க. ஆனாலும் நம்மளுக்கு அது மட்டும் தான் தெரியணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இங்க தெரியாது, தோட்ட தொழிலாளர்கள் மட்டும் இல்ல, இன்னைக்கு மலையக சமூகத்தோட எண்ணிக்கை நான் நிறைய பேருக்கு தெரியாது. நான் இதை பல்வேறு தடவை சொல்லியிருக்கேன், நான் இன்னொரு முறையும் சொல்றேன், கிட்டத்தட்ட 15,00,000 இருக்காங்க இந்த மலையக சமூகம், அதுல வெறும் 10% தான் தோட்ட தொழில், பாக்கி இருக்க எல்லாருமே வேற வேலையில இருக்காங்க, இன்ஃபார்மல் செக்டர்ல வேலை செய்யறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், அரசியல் செய்யறதுக்காண்டி வாக்கு வேட்டைக்காண்டி உடனே மலையக தமிழர்கள் தான் சம்பள பிரச்சனை, 1,000 ரூபாய், 2,000 ரூபாய், 3,000 ரூபாய் ஏலம் விட்டுட்டு இருக்கோம். அது ஒரு நிரந்தர தீர்வு இல்லை. இன்னைக்கு கூட சம்பள பிரச்சனையை பேசுறோம், சம்பள பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்றோம் 1,000 ரூபான்னு. கௌரவ உறுப்பினர்கள் எதிர்கட்சியில இருக்கீங்க, நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்க கூடாது, ஆனா நான் இந்த விஷயத்த மரியாதையோடு நான் சொல்றேன். தேர்தல் அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் வந்து ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போனேன், எங்களுக்கு இந்த 1,000 ரூபாய், 1,200 ரூபாய், 1,500 ரூபாய் அதெல்லாம் தேவையில்லை, ஒரு நிரந்தர தீர்வு எங்களுக்கு தேவை இந்த சம்பள பிரச்சனை பொறுத்த வரைக்கும். அது ரெவன்யூ ஷேர் மாடலா இருந்தாலும் சரி, வேற எந்த மாடலா இருந்தாலும் சரி, தோட்ட தொழிலாளி ஸ்தானத்துல இருந்து கொஞ்சம் மாத்தணும். ஆனா அன்னைக்கு அது எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு, ஏன்னா நான் வந்து எதிர்பார்த்த எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு இளமையானவர், அவர் வந்து ஒரு இளமையானவர், அவர் வந்து ஏன்னா ஒரு புதிய சிந்தனை உள்ளவர். ஆனா அன்னைக்கு கொட்மலையில வந்து அவர் சொல்றாரு, நான் வந்து 1,500 ரூபாய் கொடுப்பேன். அப்படி இருக்கும் போது இந்த சமூகத்துக்கு கிடைக்கிற அங்கீகாரம் என்ன, மரியாதை என்ன? அதனால்தான் நான் சொல்றேன், இந்த சமூகத்தை வந்து நம்ம இந்த வாக்கு வங்கிக்கோ அரசியலுக்கோ பயன்படுத்துறது தப்பு, ஒரு நிரந்தர தீர்வு கட்டாயம் கொண்டு வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆகவேதான் இந்த காணி உரிமை விஷயத்துல நாங்க விடாப்பிடியா இருக்கோம். ஆகவே இன்னைக்கு நடந்த கலந்துரையாடல் நல்லபடியா முடிஞ்சு வருகிற ஏப்ரல் இல்லாட்டி மே மாசத்துக்குள்ளார காணி நாங்க வழங்குற திட்டத்தை ஆரம்பிப்போம், அந்த சௌமிய பூமி திட்டம் என்று. அது மட்டும் இல்லாம இறுதியாக கௌரவ உறுப்பினர் அவர்களே, நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புறேன், வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தோட்டத்துல வேலை செஞ்சா மட்டும்தான் வீடு. ஆனா நான் தெளிவா சொன்னேன், தோட்டத்துல வேலை செஞ்சா வீடு இல்ல, தோட்டத்துல பிறந்தா வீடு. அதை நான் ஏன் சொன்னேன்னா, இன்னைக்கு தோட்டத்துல இருந்து ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, அதே மாதிரி கலைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த தோட்டத்திலே பிறந்து வளர்ந்து இன்னைக்கு அந்த கம்பெனில சேவையாளர்களா வேலை செய்யறவங்க இருக்காங்க, அவங்க அனைவருக்கும் வீடு திட்டத்துல வீடு உண்டு. அந்த விஷயத்த நான் உறுதியாக சொல்ல முடியும். And I would just like to say one last matter. As far as the rights to ownership of land goes for the estate community, and since I don't have much time, I would just like to make it short and very clear. I would like to inform all the members of this House that in any country, you know, we keep comparing, we keep saying, you look at the Indians who were taken 200 years ago from Tamil Nadu and Kerala to Malaysia to Mauritius to Seychelles to Sri Lanka, they all have been integrated. But how come in Sri Lanka alone they are ostracized? It's simply because the country is not ready to include them in social dialogue. And whether we like it or not, those are things that must be explored. In any country, all those countries which have given them equal standing, it wasn't equality, it was equity. We need to pursue equitable justice. That is what is required. Which is why I urge all the members of this House to support us in our bid to get land ownership for this community. And I would just like to say, in all these other countries that we keep comparing ourselves to, they have understood that social progression will lead to economic progression. And apart from that,
Honourable Minister, please wind up.
Thank you. And apart from that, there's just one last matter which needs to be brought to light as well. This is not a handout or charity that we are asking for. This is what this community has owned after 200 years of oppression and historical injustices. And finally, I would just like to end my speech by saying that if land rights are given to this community, actually not if, when land rights are given to this community, you will notice economic upliftment, because that is what will lead to social inclusion of this community. Thank you.
Sudhi, Nadagaru S. Siridharan Mantri Tuma, Utwani Vinadi Ataka Kalyak.
Gaurava Talamedanga Muripinara Varkale, Netu Mundinam, in the Uyanda Sabayili, Nartinudi, Mudal Manidan, Janadibadi Avarkala, Atapata Urai, நான் நினைக்கிறேன் இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களுக்கு அது ஒரு வடிகாலை தேடி தருவதாக அமைந்திருக்கவில்லை. குறிப்பாக 8 தசாப்தங்களுக்கு மேலாக இந்த நாட்டிலே பிரியோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனை என்பது ஏதோ இந்த நாட்டிலே ஒரு பொருளாதார பிரச்சனை மட்டும்தான் இருக்கிறது, இங்கு ஒரு இனப்பிரச்சனை என்பது இல்லை என்பது போல ஜனாதிபதி அது பற்றி எந்த வார்த்தைகளும் பேசாமல் விட்டமை மிகப்பெரிய ஏமாற்றத்தை தமிழ் மக்களுக்கு தந்திருக்கிறது. குறிப்பாக சமாதானத்தின் கதவுகள் இலங்கையிலே இறுக்க மூடப்பட்டிருக்கிறது. உலகத்தை பல தடவைகள் இலங்கையினுடைய தலைவர்கள் ஏமாற்றியிருக்கிறார்கள். இது 1950களிலும் சரி, 60களிலும் சரி, 1980களிலும் சரி, 80களுக்கு பிற்பாடு 90, 2001களில் எல்லாம் இந்த அரசாங்கத்தினுடைய தலைவர்கள் எவ்வாறு தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்காக பல தரப்புகளோடு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார்களோ அந்த ஒப்பந்தங்களை கிழித்தறிந்ததும் அந்த ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்தாமல் விட்டதும் கூட இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய இக்கட்டு நிலைக்கு அது தள்ளி இருக்கிறது என்பதை இன்னும் இந்த தலைவர்கள் உணரவில்லை என்பதுதான் மிகவும் துரதிருஷ்டவசமானது. நான் இந்த இடத்திலே மிகவும் என்னுடைய ஆழமான எண்ணத்தை பதிவு செய்கிறேன். ஒரு சமாதானம் கட்டி எழுப்பப்படாமல் இந்த நாட்டிலே ஒரு இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை சரியான முறையில் ஒழுங்குபடுத்தப்படாமல் நீங்கள் பொருளாதாரம் என்று பேசிக் கொண்டிருப்பது எவ்வளவு தூரம் வெற்றி அளிக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. அது சாத்தியப்பாடான விஷயமாக நான் உணரவில்லை. நான் நினைக்கிறேன், எனக்கு சற்று முன்னர் பேசிய பேராசிரியர் ரஞ்சித் மத்தும பண்டார அவர்கள் சொன்னார், இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட 4000 பில்லியன் கடன்கள் உண்டு, ஆனால் இந்த கடன்கள் திருப்பி செலுத்தப்படுவதில்லை. 4000 பில்லியன் கடன்களை, பில்லியன் டாலர்ஸ் கடன்களை இலங்கை திருப்பி செலுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. இந்த உள்நாட்டுக்குள்ள இருக்கின்ற மக்களுடைய நாளாந்த உணவுக்கு கூட அவர்களுக்கு அரிசியை இறக்குமதி செய்து, முட்டையை இறக்குமதி செய்து, மரக்கறிகளை இறக்குமதி செய்து, பல வகைகளை இறக்குமதி செய்து கொடுக்கிற ஒரு நாடாக இலங்கை மாறியிருக்கிறது என்றால் 60களுக்கு முற்பாடு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கானுடைய காலத்திலே இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வருகிற பொழுது உள்ளூர் உற்பத்திகள், அங்கே வடக்கில் இருந்த விவசாயிகளுடைய விவசாய உற்பத்தி, கிழக்கில் இருந்த விவசாயிகளுடைய உற்பத்தி, தென்பகுதியிலே இருந்த விவசாயிகளுடைய உற்பத்தி என்பது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. சுய பொருளாதாரம் அந்த காலத்திலே அந்த மக்களுடைய கைகளுக்கு வந்தது. ஆனால் 77ஆம் ஆண்டிலே வந்த யுஎன்பி அரசாங்கம் திறந்த பொருளாதார கொள்கையை கொண்டு வந்த கையோடு இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சீரழிந்தே போயிருக்கிறது. இந்த மக்களுடைய சுய உழைப்பு என்பது இல்லாமல் போயிருக்கிறது. வெளிநாடுகளை தங்குவதும், வெளிநாடுகளிடம் கடன் வாங்குவதும், அந்த நாடுகளுடைய வருமானத்தில் தான் காலத்தை இழுத்தடித்து செல்வதுமாக இலங்கை இருக்கிறது. இப்பொழுது கூட இலங்கையில இருக்கின்ற ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் அல்லது இலங்கையில இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் நினைக்கிறார்கள், எந்த அரசாங்கம் அல்லது எந்த நாடு எங்களுக்கு கடன் தரும், அந்த கடனில் நாங்கள் எப்படி சீவிக்கலாம். இது உள்ளூருக்குள்ளே இருக்கின்ற மக்களிடமும் பரவி இருக்கிறது. இது ஒரு கொடிய நோய். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, முதலிலே ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த காலில் நின்று எழும்பி நடக்கிற வல்லமை அவனுக்கு இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் 40 முற்பாடு ஜப்பானோடும் சிங்கப்பூரும் ஜப்பானும் இலங்கையை பார்த்து தன்னுடைய கண்களை அகல விதித்த காலமும், இலங்கையைப் போல எங்கள் நாட்டை வளர்க்க வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்த காலமும் போய் இன்று இலங்கை பாகிஸ்தானை விட எத்தியோப்பியாவை விட ஒரு கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டு போற சூழல் இலங்கையினுடைய பொருளாதாரத்திலே மிகப்பெரிய பின்னடைவை தந்திருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம், நீங்கள் இந்த நாட்டில் இன்னும் பரோபகாரமாக இதய சுத்தியோடு நேர்மையோடு நடப்பதற்கு சிங்கள தலைவர்களிடம் நல்ல மனம் இல்லை என்பதைத்தான் இந்த நாட்கள் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது. குறிப்பாக இந்த 15 யுத்தம் முடிந்தது 2009 யுத்தத்தை நாங்கள் வெற்றி கொண்டதாக, எத்தனை தடவைகள் அந்த யுத்த வெற்றி விழாக்களை மாறி மாறி வந்த அரசுகள் நீங்கள் கொண்டாடி இருக்கிறீர்கள், ராணுவ தளபதிகளுக்கு நீங்கள் விருதுகளை வழங்கியிருக்கிறீர்கள், இந்த நாட்டினுடைய மக்களை ஒரு போரியல் மாயைக்குள் மடக்கி வைத்திருந்தீர்கள். ஆனால் இன்று அறகலைய போராட்டம் வந்த பிற்பாடுதான் சிங்கள இளைஞர்களும் சிங்கள மக்களும் புரிந்து கொண்டார்கள், இந்த நாடு ஒரு அடிமட்ட பொருளாதாரத்தையே இழந்து தன்னுடைய ஆணி வேர் அருந்த நிலையில் அல்லாடி கொண்டிருக்கிறது என்பதை இன்று சிங்கள மக்கள் உணர தலைப்பட்டிருக்கிறார்கள். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை, நீங்கள் காலை 4 பாஸ்போர்ட் அலுவலகத்துக்கு சென்று பாருங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை 1000 பாஸ்போர்ட் எடுக்கிறார்கள், இந்த நாட்டை விட்டு செல்வதற்கான கடவுச்சீட்டு பெறுவதற்காக எத்தனை 1000 வரிசையிலே நிற்கிறார்கள். காலை 4 மாலை 9-10 வரை கடவுச்சீட்டு காரியாலயத்திலே அவர்கள் ஏன் நிற்கிறார்கள்? இங்க இருக்கிற மக்களுடைய மனங்கள் அவ்வளவு வெறுப்படைந்து போயிருக்கிறது. நாட்டினுடைய தலைவர்கள் சரியான பொருளாதார கொள்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். நாட்டினுடைய தலைவர்கள் நீதிவான்களாக இல்லை. நாட்டினுடைய தலைவர்கள் சரியான நீதியை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க தயார் இல்லை. அடுத்த இளைய தலைமுறைக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையிலே இந்த நாட்டினுடைய தலைவர்கள் யார் செயல்படுகிறார்கள் என்ற எண்ணம் தான் இன்று இளைஞரிடம் தோன்றியிருக்கிறது. அதனால் தான் இந்த நாட்டினுடைய வறுமை என்பதும் இந்த நாட்டினுடைய பொருளாதார பின்னடைவு என்பதும் மிகப்பெரிய வீழ்ச்சியின் நோக்கிலே இருக்கின்றது. அதனால் தான் நான் குறிப்பிடுகிறேன், இந்த நாட்டினுடைய பிரச்சனையினுடைய பிரதான மூலம் எது? ஏன் இந்த பொருளாதார கஷ்டம் ஏற்பட்டது? யுத்தம் நடக்கிற பொழுது யுத்தத்தை காரணம் காட்டி ஆயுத தளபாடங்களை கொள்வனவு செய்வதற்கும், நீங்கள் ராணுவத்தை பலப்படுத்துவதற்கும் வெளிநாடுகளிடம் பெற்ற கடன்களை இன்று மீளச் செலுத்த முடியாமல் இருக்கிறீர்கள். அந்த காலத்தில் யுத்தம் நடத்தினீர்கள், சொந்த சகோதரர்கள் மீது இந்த நாடு யுத்தம் நடத்தியது, அது ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையாக மாறியது. இன்று உலகம் அதனை விசாரிக்க வேண்டும் என்று கேட்கிறது, அதனுடைய நீதியை வினாவுகிறது. இன்று வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளை தேடி அலைகிற காலமாக இருக்கிறது. இன்னும் இந்த நாட்டில் கண்ணீருக்கு விடை சொல்லப்படவில்லை, மக்களுடைய நீதிக்கு விடை சொல்லப்படவில்லை. அந்த மக்களுடைய கண்ணீரும் அவர்களுடைய அந்த அவலமான வாழ்க்கையும் இன்னும் அபத்தமாகவே இந்த நாட்டில் இருக்கின்றது. இவ்வாறு இருக்கிற பொழுதுதான் நியாயம் இந்த நாட்டில் இல்லாத ஒரு சூழலில் தான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை, இந்த நாடு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்குள் இருக்கிறது. முதலிலே இந்த நாட்டினுடைய பிரச்சனை என்ன என்பதை சிங்கள தலைவர்களை அடையாளம் காணுங்கள். 80 தீர்க்கப்படாமல் இருக்கிற இன்றும் தமிழர்கள் வாழுகின்ற, நீங்கள் பொருளாதார பிரச்சனை சொல்லுகிறீர்கள், ஆனால் புத்த கோயில்களை அமைப்பதற்கு எந்தவித தடையும் இந்த நாட்டில் இல்லை, தேவையான அளவு பணம் வழங்கப்படுகிறது, காணிகளை தமிழர்களுடைய நிலங்களை பிடிப்பதற்கு முழுமையான உதவி வழங்கப்படுகிறது, இன்றும் வீங்கிய ராணுவம் இந்த நாட்டில் இருக்கின்றது, அது குறைக்கப்படவில்லை. இதெல்லாம் இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நாட்டுடைய பொருளாதாரத்தை எப்படி உங்களால் மீட்சி பெற வைக்க முடியும்? ஒரு நாட்டினுடைய பொருளாதார கொள்ளளவுக்கு ஏற்றதுதானே ராணுவம். ஒரு நாட்டினுடைய பொருளாதார கொள்ளளவுக்கும் அந்த பன்முக தன்மையும், ஏனைய இனங்களை மதித்து நடக்கின்ற அந்த தமிழ் தேசிய இனத்துக்கான அடையாளத்தை கொடுக்கின்ற வல்லமையும் உங்களிடம் வருகிற பொழுதுதானே இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உங்களால் கட்டி எழுப்ப முடியும். இந்த நாட்டினுடைய தேசிய இனமாக இருக்கின்ற, உங்களோடு சேர்ந்து வாழுகின்ற தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளம் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய எண்ணங்கள்
சிதைக்கப்படுகிறது,
அவருடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுகிறது. ஆகவேதான் தலைமை தாங்கும் உறுப்பினர்களை, நான் ஒரு நிமிஷம் நான் கேட்கிறேன், இந்த நாட்டிலே வாழுகிற தமிழ் மக்களுடைய உரிமைக்கு முதலிலே அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை காண சிங்கள தலைவர்களை துணிந்து வாருங்கள். உங்களுடைய இதயத்தினுடைய ஈரமான பகுதிகளால் முதலில் இந்த நாட்டினுடைய பிரச்சனையை சிந்தியுங்கள். அப்பொழுதுதான் இந்த நாட்டினுடைய பிரச்சனை தீர்க்கப்படுகிற பொழுது நாங்களும் நீங்களும் சேர்ந்து இந்த அழகிய மாங்கனி தீவை கட்டி வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல வல்லமை இந்த நாட்டுக்கு ஏற்படும். அப்படியானால் முதலிலே தமிழர்களுக்கு இருக்கின்ற அடிப்படையுடைய தேசிய அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அரசியல் தீர்வை முன்வைப்பதற்கு நீங்கள் முதலில் ஒரு முன்னுரிமை கொடுங்கள். நீங்கள் அந்த முன்னுரிமை வழங்கினால் பொருளாதாரம் தானாக நிமிரும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து நிறைவு
செய்கிறேன். ரோஷன் ரன்சிங் மந்திரி துமா உத்வாட வினாடி நமேக கால.
මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, අපි දන්නවා අද අපි මේ සභාවේ මොනවා කතා කළත් අපේ රට බංකොලොත් වෙලා. මම කිසිම පාලනයක් පිළිබඳව ඇඟිල්ල දික් නොකළත් 1977 සිට අද මේ ගෙවන 2024 වර්ෂය දක්වා වූ පාලනය මේකට සම්පූර්ණයෙන්ම වග කියන්න ඕන. අපි මේ පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රීවරයෙක් විදියට මම දන්නවා හැමදාම එදා විපක්ෂයේ ඉන්නකොට ආණ්ඩුවට ඇඟිල්ල දික් කළා කියන්නේ හොරු 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 කියලා. හැබැයි විපක්ෂයෙන් ආණ්ඩුව පැත්තට ඊළඟ අවුරුදු පහේ ඇවිල්ලා ඉඳගත්තාම ඒ කණ්ඩායමෙන් කොටසක් නැවත කරන්නෙත් ඒ හොරකමම තමයි. දැන් ජනාධිපතිවරයාගේ කතාවේදී දූෂණය පිළිබඳව කතා කරා. එතුමම මේ සභාවේදී කිව්වා බලශක්තියේ මහා වංචාවක් හොරකමක් තියෙනවා කියලා. එතකොට සෞඛ්‍ය ශේෂ්ත්‍රයේ දැන් ගොඩාක් කරුණු අනාවරණය කරගෙන තියෙනවා මහා වංචාවක් සිද්ධ වෙලා කියලා. එදා මමත් හේෂා විතානගේ මූලාසනයේ ඉන්න මේ මන්ත්‍රීතුමත් අපි කතා කරපු මේ රටේ සමස්ත ජනගහනයෙන් 99%ක්ම ආදරය කරන ක්‍රිකට් ක්‍රීඩාවෙත් මේ හොරකම දූෂණය විපක්ෂයේ ඉඳලා ආණ්ඩුවට ඇඟිල්ල දික් කරා වගේම ආණ්ඩුවේ ඇමතිවරයෙක් විදියට හොරකම දූෂණය මේ රටින් මුළුමනින්පුටා දා ආණ්ඩුවේ ඇමතිවරයෙක් විදියට මගේ වගකීම ඉෂ්ට කරා. හැබැයි ඒ හොරු ඒ තැන්වල හිටියත් හොරු අල්ලපු ඇමතිවාස් කෙරුවා. දැන් මේ සෞඛ්‍ය ගැටලුවේදී ඒ චෝදනාවට ලක්වෙච්ච ඇමතිවරයා හොරු අල්ලපු මාව වගේ ඉවත් කරේ නෑ. ඉවත් කරේ නෑ. මේක තවම රට මතු කරෙත් නෑ. එතුමා ඉල්ලාස් වෙලා තිබ්බා. ඒ වගේම ජාත්‍යන්තරයේ ලොකු බලපෑමකුත් ආවා. මේක ඔබ දන්නවා. මේ සෞඛ්‍ය ශේෂ්ත්‍රයේ වෙච්ච දූෂණය පිළිබඳව. එතකොට හොරකම අනාවරණය වෙලා තියෙද්දි ඒකට ඔහු වග කිය යුතුද නැද්ද මොන ප්‍රශ්නය තිබ්බත් ඒ වග කිය යුතුද නැද්ද අධිකරණයේ පවතින නඩුවක් එතනින් පස්සේ ඒක තීන්දුව වෙයි. හැබැයි මටගත්ත තීන්දුව ජනාධිපතිවරයා එතන දිගන්නේ. එතකොට කවුරු එක් කතා කිව්වත් කවුරු ලකුණු දාගන්න හැදුවත් ජාත්‍යන්තරේ රටවල් වලින් ආපු බලපෑමට තමයි. ඒ වගේම අර නොයෙකුත් සංවිධාන ජීවිතයයි මරණයයි අතර සටනක් එක්ක තිබ්බ නිසා ඒ සිදු කරපු පරීක්ෂණ හින්දා තමයි පරීක්ෂණ යට නොගහ ක්‍රියාත්මක වෙන්න සහ අධිකරණය හමුවට ගෙනියන්න කටයුතු උනේ. මේ තමයි යථාර්ථය. මේ මොකෙන්ද කන්නේ? 2022 අප්‍රේල් මාසේ රට බංකොලොත් කියලා නිල වශයෙන් ලෝකයට කිව්වා කියන්නේ මේක මලකුණක් බවට පත් කළා. එදායින් පස්සේ වෙච්ච මේ වංචා දූෂණ මලකුණක් කනවා නෙමෙයිද මන්ත්‍රීතුමා? මේ මලකුණේ තියෙන හදවතයි වකුගඩු ටිකයි මේ ඔක්කොම කනවා නෙමෙයිද? මේ තමයි යථාර්ථය. අද මේ රටේ මහා සංඝරත්නය නිහඬ කළා තියෙනවා. එක එක කල්ලි එක එක ආගමක් ගැන ඒ වගේම නිරාගමික රාජ්‍යයක් ගොඩනගන්න උත්සාහ කරන අය මේක සැලසුම් සහගත ලෙස සිද්ධ කරනවා. ඔබ දන්නවා මේ උතුම් පිම් බිම අපේ මාතෘභූමිය ශ්‍රී ලංකාව ලෞතර බුදුරජාණන් වහන්සේට තුන් වතාවක් පූජා කරපු මේ පිම් බිම කතෝලික හින්දු ඉස්ලාම් වල ආශිර්වාදය එකතු වෙච්ච මේ පින් බිම මොකද්ද උනේ? කාලයක් තිස්සේ විකුණනවා, කාලයක් තිස්සේ කෑලි කෑලි විකුණනවා, එදත් වික්ක අදත් විකුණනවා, එදත් වික්ක අදත් විකුණනවා. එහෙමනම් හෙටත් මේ විකුණන යුගයට තිත තියන්න අපේ හාමුදුරුවනේ කතෝලික හින්දු ඉස්ලාම් පූජක වරුණි පක්ෂ පාට මිනිසුන්ට පක්ෂ තිත්තයි. මේ රට කෑවේ ඔය දේශපාලන පක්ෂ. එමනම් පක්ෂ පැත්තක තියලා සියලු දෙනා එකතු වෙන්න ඕන යුගයක් තියෙනවා දූෂිතයින්ට විරුද්ධව, ජාවාරම් කාරයන්ට විරුද්ධව, තක්කඩි කල්ලියට විරුද්ධව. 2,20,00,000 ආසන්න ඉන්න මේ ජනතාවගේ එක කොටසක් ඉන්නවා පාර්ලිමේන්තුව ඇතුලේ. රාජ්‍ය සේවයේ සියලු දෙනා දූෂිතයින් නොවුනත් ඒ දූෂණයට හවුල් වෙච්ච පිරිසක් ඉන්නවා අර සෞඛ්‍ය අමාත්‍යංශයේ වගේ. ඒ වගේම ඉන්නවා මේවට වට වෙච්ච ජාවාරම්කාර ව්‍යාපාරිකයෝ. මේ සියල්ලම එකතු කරන්නකෝ මන්ත්‍රීතුමා, මේ සියල්ලම එකතු කරන්නකෝ. 50,000ක් ඉදී. හැබැයි
ඔබතුමා මාර්තා විනාඩි දෙකක් කාලය.
හැබැයි 2,20,00,000 ජනතාවගෙන් 2,19,50,000 හොරු නෙමෙයි. 2,19,50,000 වෙච්ච අවංක මිනිස්සු ටික පාලනය කරන්නේ 50,000 වෙච්ච දූෂිත කල්ලිය නෙමෙයිද කියන එක මං අහනවා. අන්නේ 50,000 වෙච්ච දූෂිත කල්ලිය තමයි අද වෙනකල් මේ රට පාලනය කරලා තියෙන්නේ. එහෙමනම් මේ 2,19,50,000 එකතු කරන්න අපේ හාමුදුරුවනේ කතෝලික හින්දු මුස්ලිම් පූජක වරුණි මාතෘභූමිය වෙනුවෙන් ඉදිරියට එන්න. එදා වාරියපුල සුමංගල හාමුදුරුව, ඒ වගේම ටිබෙට් ජාතික එස් මහින්ද හිමි, කුඩාපොළ හාමුදුරුව, මිගෙට්ටුවත්තේ ගුණානන්ද හාමුදුරුව, එදා මහා සංඝරත්නය රට බේරගන්න ඉදිරියට ආවා. හැබැයි පහුගිය කාලේ මොකද්ද සිද්ධ කරේ? සැලසුම් සහගත ලෙස බුද්ධඝමන පාර ගහන කටයුත්ත, මහා සංඝරත්නයට පහර ගහන කටයුත්ත ක්‍රියාත්මක කරා. කීප නමක් වහන්සේලාගේ අඩුපාඩුවක් තියෙන්න පුළුවන්. හැබැයි ඒ හරහා පහර ගහන්න හැදුවේ සමස්ත සංඝරත්නයට. ඒ වගේම තමයි සමහරක් අනෙකුත් ආගම්වල යම් යම් අලුතෙන් බිහිවෙච්ච නිකායන් නිසා කතෝලික ආගමට වගේම ඉස්ලාම් මහගමට පහර ගන්න කටයුතු සිද්ධ වුණා. ජාතීන් බෙදුවා, වර්ගවාදය ඇති කෙරුවා, ආගම්වාදය ඇති කෙරුවා, කුලවාදය ඇති කෙරුවා. මේකේ ප්‍රතිඵලය තවත් මේ රට අරාජික වෙන්න කාරණයක් වුණේ නැද්ද? පාර්ලිමේන්තු අස්සට රිංග ගන්න, තමන්ට බලය ගන්න මේ තරම් පහත් පාදඩ ක්‍රියාවන් සිද්ධ කරුවා. ජාති වශයෙන් බෙදුවේ, කුල වශයෙන් බෙදුවේ, වර්ග වශයෙන් බෙදුවේ. මේක අසර රිංග ගන්න. නැතුව මහජනයාට සේවයක් කරන්නේ නෙමෙයි. අද මොන ජාන වර්ගයේ වුණත් සිංහලද, දමිලද, ඉස්ලාම්ද, ඒ සියලු දෙනාද දුක් විඳිනවා. එක වේල කාල ජීවත් වෙන කොච්චර පිරිසක් ඉන්නවද? රාජාසන කතා කියලා පම්පෝරි ගැහුවට මම එදත් කිව්වා ආණ්ඩු වෙද්දි අපි ආණ්ඩුවකට සහය දෙන්න හැදුවේ මේ රට හරි මාර්ගයට ගන්න. රාජාසන තිය කතා කියලා මොන පම්පෝරිය ගැහුවත් එක වේල කාල ජීවත් වෙන අති බහුතරයක් ජනතාව මේ රටේ ඉන්නවා. තෙල් මිල දරා ගන්න බෑ, මට විනාඩියක් දෙන්න. විදුලි බිල දරා ගන්න බෑ, වතුර බිල දරා ගන්න බෑ, බඩු මිල දරා ගන්න බෑ. දැන් එයි මේවා මිනිස්සුන්ට දරා ගන්න බැරි තත්ත්වයට ගිහිල්ලා ඡන්ද මගඩි විදියට ජනතාව අන්දන්න විදියට තව ටික කාලෙකින් කියයි තව මාස 5ක් 6ක් යද්දි නම් අඩු කරන්න පුළුවන් කියලා. ඒක බොරුවක්. නැවත මේ රටේ ජනතාව රැවටෙන්නේ නැහැ කියන පණිවිඩය අපි විශේෂයෙන් මෙතෙන්දි කියනවා. ඒ විතරක් නෙමෙයි ගරු මන්ත්‍රීතුමනි, මේ සමහරු හදනවා ඇති මිනිහත් නැති කරන්න. මොකද හිතන්නේ සමහරු වෛරයමයි වපුරන්නේ, වෛරයමයි වපුරන්නේ.
ගරු මන්ත්‍රීතුමා,
හරි මට තප්පර 30ක් දෙන්න. වෛරයම වපුරලා රටක් හදන්න බෑ මන්ත්‍රීතුමා. එකෙන් කරන්න පුළුවන් එක දෙයයි, තියෙන එකත් නැති කරත හැකි. අපි බලන්න ඕන නැති මිනිහා තියෙන තැනට ගේන්න මිසක් වෛරය වපුරලා තියෙන මිනිහත් නැති කරන තැනකට ගේන්න නෙමෙයි. එනිසා මේ පාර්ලිමේන්තුවේ මම ඉල්ලනවා කිසිම චේතනාවක් හොරකම දූෂණය වෙනුවෙන් තියන්න ඉඩක් නැතිවෙන්න මේ රට හදන්න, ඉදිරියට යන්න, කටයුතු කරන්න සියලු දෙනා පෙළ ගැසිය යුතු යුගයක් කියන එක අපි දන්නවා. මේ රට සුද්ධ කළා අපි දන්නවනේ කාගේ ලං වලද සල්ලි තියෙන්නේ කියලා. ඒක තමයි රට හිඟමන්ට වැටුනේ. ඒක නිසා මෙතනදී අවසාන වශයෙන් ගරු මන්ත්‍රීතුමා මට වෙලාව ලබා දීම පිළිබඳව ස්තුතිය පුද කරනවා මේ අවස්ථාවේ කතානායකතුමාටත්. එනිසා මම අවසාන වශයෙන් උත් කියන්නේ මේ උත්තරීතර පාර්ලිමේන්තුවේ, ඒ වගේම මේ පාර්ලිමේන්තුවෙන් පිටත් ලෝකේ ජීවත් වෙන ශ්‍රී ලාංකිකයින් අතරත් ඉන්න ආර්ථික ශක්තියක් ගොඩනැගිච්ච මේ මාතෘභූමියට ආදරය කරන පිරිසක්, ඒ සියලු දෙනා එකට එකතු වෙමු. නැවතත් එහෙම නැත්නම් විපක්ෂයේ ඉඳලා ඇවිල්ලා ආණ්ඩුවට රිංගම් හොරකම් කරන්නවත්, මේ රට අරාජික කරන්නවත් නෙමෙයි, රට ගොඩනගන එකම චේතනාවෙන් ඉදිරියට යන්න. මේ රට හදන්න පුළුවන්, මේ රට ගොඩදාන්න පුළුවන්, මේ රට දියුණු කරන්න පුළුවන්. මේක ඔය කියන තරම් මහා ප්‍රශ්නයක් නෙමෙයි. ජනතාවට මොකටද මේ ප්‍රශ්නේ දෙන්නේ? මේ ප්‍රශ්නේ විසඳන වගකීම බාර ගන්න ඕන අපි. මිනිස්සු ප්‍රශ්නෙකට දැම්මේ අපි මිසක් ජනතාව නෙමෙයි. ඒක නිසා ඒ බවත් සිහිපත් කරමින් මට වෙලාව ලබා දීම පිළිබඳ ස්තුතිය පුද කරමින් සමුගන්න.